வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவடி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 46. வாசிப்பவர் மதுமிதா. நாங்கள் ஆதியூருக்கு போய் ஒரு நாள் தங்கியிருந்து மறுநாள் தேவராஜ பிள்ளை முதலானவர்களிடத்தில் அனுஜை பெற்றுக்கொண்டு சத்தியபுரிக்கு பயணப்பட்டோம். நாங்கள் போகிற மார்க்கங்களில் உள்ள ஊர்களில் வைசூரி கண்டு அநேக ஜனங்கள் மடிந்து போனார்கள். சில பிரேதங்கள் எடுத்து அடக்கம் செய்ய பாத்தியஸ்தர்கள் இல்லாமல் நாங்கள் செலவு கொடுத்து சேமிக்கும்படி செய்வித்தோம். ஆதியூருக்கும் சத்தியபுரிக்கும் நடுமத்தியமான சந்திரகிரி என்னும் ஊர் வழியாக நாங்கள் போகும் பொழுது ஞானாம்பாளுக்கு அம்மை கொப்புளங்கள் உண்டாகி எங்களுடைய பயணத்தை நிறுத்தும்படியாக சம்பவித்தது. ஞானாம்பாளுக்கு அந்த பயங்கரமான வியாதி கண்ட உடனே எங்களுக்கு உண்டான பயத்தையும் வியாகுலத்தையும் நான் எப்படி விவரிக்கப் போகிறேன்? அந்த ஊரிலே வசிக்கிறதற்கு தகுந்த சத்திரமாவது சாவடியாவது இல்லாமல் இருந்தபடியால் நாங்கள் கூடாரம் அடிக்க எத்தனமாயிருந்தோம். அப்போது அம்மை கண்டவர்களை எல்லாம் அந்த ஊரில் உள்ள கவர்மெண்ட் வைத்தியசாலைக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்க்க வேண்டும் என்றும், அப்படி செய்யாமல் வீடுகளிலாவது மார்க்கங்களிலாவது அந்த வியாதியஸ்தர்களை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கவர்மெண்டால் தண்டோரா மூலம் விளம்பரம் செய்தார்கள். ஞானாம்பாளை வைத்தியசாலைக்கு கொண்டு போக மனமில்லாமல் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கும் போது அவள் வியாதியாயிருப்பது எப்படியோ சில இங்கிலீஷ் டாக்டர்களுக்கு தெரிந்து அவர்கள் எங்களிடத்தில் வந்து அம்மை கண்ட ஸ்திரீகளுக்கு வைத்தியசாலையில் இங்கிலீஷ் துறைச்சாணிகள் இங்கிலீஷ் டாக்டர்ஸ் வைத்தியம் செய்வதால் ஒரு குறைவும் உண்டாகாதென்றும் ஞானாம்பாளை உடனே வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் முஷ்கரம் செய்தார்கள். நாங்கள் அந்த பிரகாரம் ஞானாம்பாளை வைத்தியசாலையில் கொண்டு போய் விட்டோம். அந்த டாக்டர்கள் எங்களுடைய அந்தஸ்தை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி ஞானாம்பாளை ஒரு தனி அறையில் வைத்து இங்கிலீஷ் துறைச்சாணிகளை கொண்டு சகல பக்குவங்களும் செய்வித்தார்கள். அது தொத்து வியாதியானதால் நாங்கள் அடிக்கடி போய் ஞானாம்பாளை பார்க்கிறதற்கு வைத்தியர்கள் இடம் கொடுக்கவில்லை. அதனால் எங்களுக்கு உண்டான சஞ்சலம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எங்களுடைய பிராணங்களையும் ஆஸ்திகளையும் ஒன்றாக திரட்டி அந்த வைத்தியசாலையில் வைத்திருந்தால் எப்படியோ, அப்படி போல நாங்கள் ஒரு பக்கத்திலும் தெரியாமல் இரவும் பகலும் அந்த வைத்தியசாலையை சுற்றி கொண்டே திரிந்தோம். ஞானாம்பாள் 15 நாள் வியாதியாயிருந்தாள். அந்த 15 நாளும் 15 யுகம் போல இருந்தது. வைத்தியர்கள் எங்களை காணும் போதெல்லாம் சௌக்கியமாகும் சௌக்கியமாகும் என்று தாதுபுஷ்டியாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். 16ஆம் நாள் வைத்தியர்கள் எங்களை கண்டவுடனே அழுது கொண்டு காரியம் மிஞ்சி போய்விட்டது, வியசனப்பட வேண்டாம் என்றார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடனே 1000 இடி எங்கள் தலைமேலே விழுந்தது போல அடித்து மோதி கீழே விழுந்து புரண்டு புரண்டு பொறுமினோம், புலம்பினோம், பதறினோம், கதறினோம். இன்னும் பல பெயர்கள் இறந்து போய்விட்டதால் அந்த வைத்தியசாலையை சுற்றிலும் அழுகை குரலை அல்லாமல் வேறு குரல் இல்லை. இத்தனை பெயர்களை கொண்டு போன அந்த வியாதி எங்களையும் வந்து கொண்டு போகாதா என்று எத்தனையோ தரம் பிரார்த்தித்தோம். அந்த துர்வியாதி எங்களை நாடவில்லை. ஞானாம்பாளுடைய உத்தர கிரியைகளை செய்யும்படி பிரேதத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கும்படி கேட்டுக்கொண்டோம். அம்மையினால் இறந்து போகிற பிரேதங்களை வெளியே கொண்டு போகாமல் அந்த கொள்ளையிலே அடக்கம் செய்யும்படி மேலான அதிகாரிகள் உத்தரவு செய்திருப்பதாகவும், ஆகையால் பிரேதத்தை கொடுக்க மாட்டோம் என்றும் சொன்னார்கள். பிரேதத்தை கைப்பற்றுகிறதற்கு நாங்கள் எவ்வளவோ பிரயாசைப்பட்டும் பயன்படவில்லை. அம்மை மும்முரமாயிருக்கிற அந்த ஊரில் ஒருவரும் இருக்கக்கூடாதென்றும் உடனே அவரவர்களுடைய ஊர்களுக்கு போய்விட வேண்டும் என்றும் அதிகாரிகள் ஒரு பக்கத்தில் நிர்பந்தித்தார்கள். ஞானாம்பாள் வியாதியாயிருக்கும் போது அவளுக்கு எங்கள் கையாலே பக்குவங்கள் செய்யக்கூடாமலும், அவள் இறந்த பிறகு அவள் முகத்திலே கூட விழிக்க கூடாமலும், அவளுடைய பிரேதத்தையாவது எங்கள் கையிலே எடுத்து அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லாமலும் போய்விட்டதால் நாங்கள் பட்ட துயரம் இவ்வளவு என்று விவரிக்க ஒருவராலும் கூடாது. நான் உடனே மெய் சோர்ந்து மூர்ச்சித்து ஸ்மரணை தப்பி போய்விட்டேன். அப்பால் நடந்தது யாதென்றும் எனக்கு தெரியாது. சத்தியபுரைக்கு போன பிறகுதான் எனக்கு மயக்கம் தெளிந்து நல்ல நினைவு வந்தது. அப்போது என் தாய் தந்தையர் முதலானவர்கள் எல்லோரும் என் படுக்கையை சுற்றி அழுது கொண்டு நின்றார்கள். நான் கண்ணை விழித்த உடனே என் தாயாரை பார்த்து, "ஞானாம்பாள் எங்கே அம்மா?" என்றேன். அவர்களும் மற்றவர்களும் ஒன்றும் சொல்லாமல் தேம்பி தேம்பி அழுதார்கள். நான் மறுபடியும் மெய் சோர்ந்து மெய் கலங்கி அறிவு தடுமாறி துக்கித்தேன். எங்களுடைய வீட்டில் ஞானாம்பாள் இருந்த இடத்தையும் அவள் கட்டின வஸ்திரங்களையும் அவள் படித்த புஸ்தகங்களையும் மற்ற ஜாமான்களையும் பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு கரைந்தேன். சத்தியபுரியில் உள்ளவர்கள் எல்லோரும் நித்தியமும் வந்து ஞானாம்பாள் ரகசியத்திலே செய்து வந்த தானங்களையும் தர்மங்களையும் சொல்லி சொல்லி எங்களுடைய துக்கங்களை புதுப்பித்தார்கள். ஞானாம்பாளை நினைத்து அழாதவர்கள் ஒருவரும் இல்லை. ஏழைகள் எல்லோரும் எங்களுடைய ரக்ஷகி போய்விட்டாளே என்று ஏங்கினார்கள். செல்வர்கள் எல்லோரும் எங்கள் சீமாட்டி போய்விட்டாளே என்று தேம்பினார்கள். மாதர்கள் எல்லோரும் எங்கள் மனோன்மணி போய்விட்டாளே என்று மயங்கினார்கள். புருஷர்கள் எல்லோரும் பூவையர்கரசி போய்விட்டாளே என்று புலம்பினார்கள். பாவலர்கள் எல்லோரும் எங்கள் பாகியம் போய்விட்டதே என்று பதறினார்கள். உதயாஸ்தமன சமயங்கள் சூரியன் சிவந்த வர்ணமாயிருப்பதை பார்த்தால் ஞானாம்பாளுக்காக சூரியன் அழுது அழுது கண்ணும் முகமும் சிவந்து போனதாக தோன்றிற்று. வானத்தில் நின்று விழுகிற பனிநீரினால் வானமும் அழுவதாக தோன்றிற்று. மலை அருவிகளை பார்க்கும்போது மலையும் அழுவதாக விளங்கிற்று. சமுத்திரமும் அழுவது போல் சப்தமித்து கொண்டிருந்தது. என்னுடைய துயர மிகுதியினால் சகல ஜீவகோடிகளும் ஸ்தாவர ஜங்கமங்களும் அழுவது போலவே காணப்பட்டன. என் தாயார் எனக்கு பல சமயங்களில் ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் வாயை திறக்கும் போதெல்லாம் அழுகையும் துக்கமும் அடைத்து கொண்டு அவர்களை பேச ஒட்டாமல் செய்துவிட்டது. கடைசியாக அவர்கள் மனதை தேற்றிக்கொண்டு சொல்லுகிறார்கள், "மகனே, கடந்து போன காரியத்தை நினைத்து அனுதாபப்பட்டு லாபம் என்ன? நாம் எவ்வளவுதான் அழுதாலும் ஞானாம்பாள் வரப்போகிறாளா? உலகத்தில் பிறக்கிறதும் இறக்கிறதும் சகஜமே அல்லாமல் நூதனமான காரியம் என்ன இருக்கிறது? நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் இறந்து போனார்களே, நாமும் ஒரு நாள் இறந்து போக வேண்டியவர்கள்தானே. நம்மை வீடு போ போ என்கிறது, காடு வா வா என்கிறது. காலம் போயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஓடும் பொழுது நம்முடைய ஆயுசையும் வாரிக்கொண்டு போகிறது. நாள், வாரம், மாசம், ஆண்டு என்று பல ரூபம் எடுத்து போவது நம்முடைய ஆயுசேயன்றி வேறென்ன? சிறியோர்களாயிருந்தாலும் பெரியோர்களாயிருந்தாலும் ஏழைகளாயிருந்தாலும் தனவான்களாயிருந்தாலும் ஒருவரையும் மரணம் விடுவதில்லை. செத்துப்போன பிணத்துக்காக இனிமேல் இறக்கப் போகிற பிணம் கத்துகிறதென்று பட்டணத்து பிள்ளை சொன்னது உண்மைதானே? இதற்கு 100 வருஷத்துக்கு முன் இருந்த ஜனங்களில் யாராவது ஒருவர் இப்போது இருக்கிறார்களா? அவர்கள் எல்லோரும் இறந்து போய் அவர்களுடைய சந்ததிகள் இப்போது உலகத்தில் வசிக்கிறார்கள். இன்னும் 100 வருஷத்திற்குள் இப்போது இருக்கிற சகல ஜனங்களும் மடிந்து போய் அவர்களுடைய சந்ததிகள் வருவார்கள் என்பதற்கு சந்தேகமா? மரங்களில் இலைகள் பழுத்து உதிர்ந்து போய் புது இலைகள் உண்டாவது போல் உலகத்திலுள்ள ஜனங்கள் புதிது புதிதாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். காணப்பட்ட பொருள்களெல்லாம் அழிந்து போவது நிச்சயமே. பூலோக வாழ்வைப் போல அநிச்சயமான காரியமும் வேறொன்றும் இல்லை. நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இறார்கள். நாம் அடுத்த நிமிஷத்தில் ஜீவித்திருப்போம் என்பது நிச்சயமில்லை. ஞானாம்பாள் ஊரில் வந்தாவது இறந்து போகாமல் மார்க்கத்தில் இறந்து போனதற்காக நாம் அதிகமாக துக்கிக்கிறோம். அவள் ஊரில் வந்து இறந்து போனால் நாம் துக்கிக்காமல் இருப்போமா? நாட்டில் இறந்தாலும் காட்டில் இறந்தாலும் வீட்டில் இறந்தாலும் எங்கே இறந்தாலும் இறப்பது நிச்சயம்தானே. மரணத்தை யார் தடுக்கக்கூடும்? தலைமுறை தலைமுறையாய் கப்பலில் ஜீவம் செய்கிற ஒரு மாலுமியை அவனுடைய நேசன், "உன்னுடைய முப்பாட்டன் எங்கே இறந்து போனான்?" என்று கேட்டான். "கப்பலில் இறந்து போனான்" என்று மாலுமி சொன்னான். "உன் பாட்டன் எங்கே இறந்து போனான்?" என்று சிநேகிதன் கேட்க, "அவனும் சமுத்திரத்திலே இறந்து போனான்" என்றான். "பிறகு உன் தகப்பன் எங்கே இறந்து போனான்?" என்று கேட்க, தகப்பனும் கப்பலிலே மாண்டான் என்று மாலுமி சொன்னான். உடனே அந்த சிநேகிதன் மாலுமியை பார்த்து, உன்னுடைய முன்னோர்கள் எல்லோரும் கப்பலிலே இறந்து போனதால் நீயும் கப்பலிலே ஜீவனம் செய்வதால் கப்பலிலே இறந்து போவாய், ஆகையால் இந்த ஜீவனத்தை விட்டுவிடு என்றான். மாலுமி சற்று நேரம் மௌனமாயிருந்து பிறகு நேசனை பார்த்து, உன்னுடைய முப்பாட்டன் எங்கே இறந்தான் என்றான். சிநேகிதன், என்னுடைய முப்பாட்டன் சமுத்திரத்திலே இறக்கவில்லை, மற்றவர்களைப் போல பூமியிலே இறந்தான் என்றான். உன் பாட்டனும் தகப்பனும் எங்கே இறந்தார்கள் என்று மாலுமி கேட்க, அவர்களும் பூமியில் இறந்தார்கள் என்று சிநேகிதன் மறுமொழி சொன்னான். உடனே மாலுமி அவனை பார்த்து, உன்னுடைய முப்பாட்டனும் பாட்டனும் தகப்பனும் பூமியில் இறந்து போனதால் நீ பூமியில் இருப்பது சரியல்ல என்றான். அந்த மாலுமி சொன்னது போல, பூமியில் எங்கே இருந்தாலும் சாவது நிச்சயம்தானே. ஒருவன் தன்னுடைய அன்பனை பார்த்து, உலகத்தில் ஜீவித்திருப்பதும் இறந்து போவதும் இரண்டும் எனக்கு சமானந்தான் என்றான். அப்படியானால் இறந்து போ என்று சிநேகிதன் சொல்ல, இரண்டும் சமானமானதால் நான் ஜீவித்திருக்கிறேன் என்றான். அவன் சொன்னது போல் நாம் சாவையும் வாழ்வையும் சமானமாக நினைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கசப்பான மருந்துகளை கொடுத்து அடித்து திருத்தி வளர்க்கிற அன்புள்ள தாய் தந்தையர் போல, கடவுளும் நம்மை திருத்துவதற்காகவே அநேக சமயங்களில் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார். நித்தியமான பரலோகிய பாக்கியம் பெரிதேயன்றி, நீர்க்குமிழி போல் நிலைமையில்லாத இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற சுகமும் சுகமல்ல, துன்பமும் துன்பமல்லவே. கடவுளை நாம் காணாதபடி நம்முடைய தேகமாகிய திரை மறைத்து கொண்டிருப்பதால் அந்த திரை எப்போது நீங்குமோ என்று புண்ணியவான்கள் எல்லோரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஞானாம்பாளுக்கு தேகமாகிய திரை நீங்கிவிட்டதால் அவளுக்கு கடவுளுடைய தரிசனமும் நித்திய பாக்கியமும் கிடைத்திருக்கும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அவள் நித்யானந்தத்தில் பிரவேசித்திருப்பது நமக்கு சம்மதமில்லாதது போல, நாம் அவளுக்காக அழுது பிரலாபிப்பது எவ்வளவும் சரியில்லை. ஞானாம்பாள் போல நாமும் சன்மார்க்கத்தை அனுசரிப்போமானால் நாமும் மோட்ச வீட்டில் பிரவேசித்து ஞானாம்பாளுடன் நித்திய காலமும் கூடி வாழலாம் என்பது சத்தியமே என்றார்கள். எனக்கு என் தாயார் சொன்ன புத்திமதிகளெல்லாம் நீர்மேல் எழுத்து போலவும் கல்லின் மேல் விரைத்த விரை போலவும் பயன்படாமல் போய்விட்டன. எனக்கு ஹிதம் சொன்ன என் தாயாரே ஆறுதல் இல்லாமல் ஓயாத மடம் அடிவுள்ளவர்கள் போய் இருப்பார்களானால் என்னுடைய நிலைமையும் நான் விவரிக்க வேண்டுமா? நாங்கள் கரை காணாத துக்கக் கடலில் அமிழ்ந்தி கரை ஏறுவதற்கு வழியில்லாமல் கலங்கி பரிதவித்து கொண்டிருக்கும் போது, ஒரு நாள் தேவராஜ பிள்ளையும் கனகசபை முதலானவர்களும் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து நுழைந்தார்கள். ஞானாம்பாள் பிராண வியோகமானதை குறித்து சந்திரகிரியில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினபடியால் அவர்கள் துக்கம் விசாரிக்க வந்திருப்பார்கள் என்று நினைத்து, தேவராஜ பிள்ளையையும் கனகசபையையும் நான் தனித்தனியே கட்டிக்கொண்டு அழுதேன். அவர்கள் என்னோடு கூட அளவும் இல்லை, முகத்தில் துக்கக்குறி விளங்கவும் இல்லை. அவர்கள் இரக்கமில்லாத மனுஷர்கள் என்று நினைத்து நான் முகத்தை சுழித்து கொண்டு அப்பால் போய் மௌனமாயிருந்தேன். உடனே தேவராஜ பிள்ளை என்னை பார்த்து, சந்தோஷ செய்தி கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் அழவேண்டாம். உங்களுடைய துக்கத்தை கடவுள் சந்தோஷமாக மாற்றிவிட்டார். எப்படி என்றால், உங்களுடைய துக்க கடிதம் வந்தவுடனே நாங்கள் அளவிறந்த துக்காந்திரகளாய் உங்களை வந்து கண்டு கொள்வதற்காக உடனே பயணம் புறப்பட்டோம். நாங்கள் சந்திரகிரியில் வந்து சேர்ந்தவுடனே ஞானாம்பாள் இறந்த வகையை குறித்து விசாரிப்பதற்காக வைத்தியசாலைக்கு போனோம். அம்மை வியாதியின் கடுமையினால் ஞானாம்பாளுக்கு வெகுநேரம் மூச்சு அடங்கி இருந்ததாகவும், அதை கொண்டு அவள் இறந்து போனதாக எண்ணி அடக்கத்துக்கு யத்தனம் செய்ததாகவும், பிறகு சுவாமி கிருபையினால் ஞானாம்பாளுக்கு போன பிராணன் திரும்பி வந்து விட்டதாகவும், இன்னமும் அவள் வைத்தியசாலையிலே இருப்பதாகவும், இனிமேல் ஜீவ பயமில்லை என்றும் கேள்விப்பட்டோம். உடனே வைத்தியசாலைக்குள்ளே போய் ஞானாம்பாளையும் பார்வையிட்டு பரம சந்தோஷம் அடைந்தோம். ஞானாம்பாளுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர்களை எனக்கு தெரியுமானதால் ஞானாம்பாளை ஊருக்கு அழைத்து கொண்டு போவதற்காக என் வசத்தில் ஒப்புக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அவர்கள் ஞானாம்பாள் மிகவும் துர்பலமாயிருப்பதால் 2 நாளைக்கு பிறகு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றார்கள். நாங்கள் அந்த பிரகாரம் 3 நாள் வரைக்கும் காத்திருந்து ஞானாம்பாளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஞானாம்பாளும் என்னுடைய மனைவியும் மருமகளும் ஒரு வண்டியில் இதோ வருகிறார்கள். நாங்கள் இந்த சந்தோஷ சமாச்சாரம் சொல்வதற்காக முந்தி வந்தோம் என்றார். இந்த வார்த்தை முடிவதற்கு முன் ஞானாம்பாளும் மற்றவர்களும் வந்து உள்ளே புகுந்தார்கள். நான் என் காதலியை கண்டேன். கவலையெல்லாம் விண்டேன். உள்ளம் பூரித்தேன். உடலம் பாரித்தேன். பரமார்ப்புதமாக ஞானாம்பாளை பிழைப்பித்த ஜெகதீசனுடைய பெரும் கருணையை நினைந்து நினைந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்து அடிக்கடி மானச பூஜை செய்தேன். நாங்கள் எல்லாரும் துக்க கடலினின்று கரையேறி ஆனந்த சமுத்திரத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆனந்தவள்ளியும் அவளுடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள். ஞானாம்பாள் இறந்த செய்தி கேட்டது முதல் ஆனந்தவள்ளி அழுது அழுது முகம் வீங்கி போயும் தேகம் இழைத்து போயும் இருந்தாள். ஞானாம்பாள் உயிரோடு இருப்பதை பார்த்த உடனே ஆனந்தவள்ளி என்கிற பெயர் அவளுக்கே தகும் என்று சொல்லும்படியாக பரமானந்தம் அடைந்து தேக பரவசம் ஆனாள். பிறகு ஆண்டிச்சி அம்மாளும் அவளுடைய புருஷன் பிள்ளை முதலாளவர்களும் வந்து எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோரையும் நாங்கள் 1 மாசம் வரைக்கும் நிறுத்தி வைத்து கொண்டு ஞானாம்பாள் பிழைத்ததற்காக தினந்தோறும் தேவாராதனைகளும் ஏழைகளுக்கு தான தர்மங்களும் செய்து வந்தோம். பல நாள் ஆயின பின் ஞானாம்பாள் ஆண் வேஷம் பூண்டு அரசாங்க பாவனையாக இப்போது காட்ட வேண்டுமென்று ஞானாம்பாளை என் பாட்டியார் முதலானவர்கள் வேண்டினார்கள். ஞானாம்பாளுக்கு எவ்வளவும் இஷ்டமில்லாவிட்டாலும் பல பெயர்களுடைய நிர்பந்தத்தினால் ஒரு நாள் ஞானாம்பாள் அரசனைப் போல வேஷம் பூண்டு கொண்டாள். சாக்ஷாத் ராஜ வடிவாகவே தோன்றின ஞானாம்பாளை பார்த்து எல்லோரும் அதிசயித்து கொண்டிருக்கும் போது ஆனந்தவள்ளி அகக்களிப்புடனே வந்து ஞானாம்பாளை பார்த்து, அக்கா, என்னை வேண்டி நீங்கள் ஆணாகவே இருந்து விடுங்கள். இனி பெண்ரூபம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி 2 கைகளையும் கூப்பி கும்பிட்டாள். உடனே சம்பந்த முதலியார் வந்து மகளை பார்த்து, ஆம் அம்மா, ஆண் பிள்ளை இல்லை என்று உன் தாயாருக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிற வருத்தம் தீரும் பொருட்டு நீ ஆணாகவே இருந்து விடு என்றார். அப்போது நான் ஞானாம்பாளை நோக்கி, இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை தெருவில் விட்டு விடாதே ஞானாம்பாள் என்றேன். இதை கேட்ட உடனே அண்டகடாகமம் வெடிக்கும்படியாக எல்லோரும் துள்ளி துள்ளி விழுந்து சிரித்தார்கள். நான் விக்ரமபுரிக்கு போன உடனே அந்த துர்வழக்காளிடத்திலும் காவர் சேவகர்களிடத்திலும் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்பட்ட பாவனையாக வேஷம் போட்டு காட்டும்படி என் பாட்டியார் என்னை வேண்டிக் கொண்டார்கள். நான் என் பாட்டியாரை பார்த்து, அந்த பாவிகளை மனசிலே நினைத்தாலும் எனக்கு சிம்ம சொப்பனமாய் இருக்கிறது, வேடிக்கைக்கு கூட அந்த வேஷம் போட என் மனம் துணியவில்லை என்று சொல்லி நிராகரித்து விட்டேன். பிறகு ஊரில் இருந்து வந்தவர்கள் எல்லோரும் தனித்தனியே எங்களிடத்தில் விடை பெற்று கொண்டு அவர்களுடைய ஊருக்கு பிரயாணமானார்கள். ஆனந்தவள்ளி அவளுக்கு பந்துவான ராஜகுமாரனை பாணிக்கிரகம் செய்து கொண்டு க்ஷேமமாயிருக்கிறாள். விக்ரமபுரிக்கு சத்தியபுரிக்கும் விவாகமானது போல் அந்த ஊர்கள் ஒன்றையொன்று எப்போதும் தழுவிக்கொண்டே இருக்கின்றன. அந்த ஊரில் இருக்கிறவர்கள் இந்த ஊருக்கும், இந்த ஊரில் இருக்கிறவர்கள் அந்த ஊருக்கும் அடிக்கடி போக்குவரவாய் இருக்கிறார்கள். அப்படியே சத்தியபுரியும் ஆதியூரும் சௌக்கியமாகவே இருக்கின்றன. என் தாயாருடைய கீர்த்தி பிரதாபமும் ஞானாம்பாளுடைய கியாதியும் ஐரோப்பா வரைக்கும் எட்டி சக்கரவர்த்தினி அவர்கள் கிருபை கூர்ந்து ராஜஸ்திரீகள் என்கிற பட்டமும் கொடுத்து அநேக ஜாக்கீர்களும் விட்டார்கள். தெய்வானுகிரகத்தினாலும் உங்களுடைய ஆசீர்வாத மகிமையினாலும் நாங்கள் சகல சாம்ராஜ்யங்களும் பெற்று சந்தோஷமாக ஜீவிக்கிறோம். இந்த சரித்திரத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்ட பலரும் இந்த நிமிஷம் வரையில் 1 குறைவும் இல்லாமல் சுக ஜீவிகளாயிருக்கிறார்கள். அப்படியே இதை வாசிக்கிறவர்கள் எல்லோரும் வஜ்ர சரீரிகளாய் நித்திய மங்களமாய் வாழ்ந்திருக்க கடவார்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் முற்றும். பிரதாப முதலியார் சரித்திரம் நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் கீழ் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.